நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிந்து கொண்டிருந்த சத்சங்கமாகவும் அதன் பின் வரும் கேள்விகளுக்கு விடை கண்டு சில விடயங்களை நாங்கள் எடுக்கின்றோம். அதிலிருந்து அனுபவம் பெறுவதற்காக அந்த வகையில் அமைந்த சத்சங்கத்தில் இன்று ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. அதற்கு விடை காணுவோம். அதை தொடர்ந்து வேறு விடயங்களையும் பார்ப்போம். இன்று வந்த கேள்வி, இவர் கிரியா யோகத்திற்கும் எங்களுடைய சத்சங்கத்திற்கும் ஓரளவு புதியவர், ஒரு வருட காலத்துக்குள் தான் இந்த சத்சங்கத்தில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய நிலையில் வைத்து ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார். அதற்கு விடை தருவீர்களா? முதல் கேட்டதாக இருந்தாலும் நான் பல காலம் உங்களுடைய சத்சங்கங்களில் இருக்கவில்லை, அதற்குரிய விடை தர முடியுமா என்று கேட்டு எழுதியிருந்தார். அவர் கேட்ட கேள்வி என்னென்றால், நான் இப்போது நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வினைகள்தான் நான் துன்பப்படுறதுக்குரிய காரணம் என்பதையும் அறிந்து கொண்டு போகின்றேன். சிறிய அளவிலாவது இந்த சத்சங்கங்கள் மூலம் இந்த நிகழ்காலத்தில் நான் வினைகளை செய்யாது எவ்வாறு தவிர்க்கலாம்? அதுக்கு நீங்கள் பல விடயங்கள் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் என்னுடைய அறிவுத்திறனில் நான் எல்லாவற்றையும் எடுக்கவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நிலைக்கேற்றவாறு இதற்குரிய பதிலை தர முடியுமா என்பது இந்த நண்பருடைய கேள்வி. நிச்சயமாக இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை என்றபடியால் மீண்டும் ஒரு முறை இதை உங்களுக்காக சிறிது விடயத்தை பார்ப்போம். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் என்ன கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆகாமிய வினையை குறைக்க வேண்டுமென்றால், சுருக்கமான பதில், சைவ சித்தாந்தத்தில் எதையும் நான் எனது என்று செய்யாது, எல்லாம் இறைவன் தான் நடத்துகின்றான் என்பதை அறிவில் அறிந்து அதை சிந்தித்து அதில் தெளிவு பெற்று உணர்வில் வைத்து எல்லா விடயங்களையும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இந்த ஆகாமிய வினையை குறைக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய நல்வினை தீவினைகளுக்குரிய காரணமே இந்த நான் எனது தான். ஆனால் நாங்கள் இதை இறைவன்தான் இவற்றையெல்லாம் செய்கின்றான் என்று இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் அறைந்த பின் அதை நாங்கள் உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வந்து அதன்படி உண்மையாக வாழ்வோமாக இருந்தால் இவற்றை குறைக்கலாம் என்பது அதற்குரிய ஒரு மொத்தமான பதில். ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் ஆரம்ப சாதகர் என்றபடியால் இந்த வினைகளை நாங்கள் இறைவனை இந்த செயல்களை நாங்கள் இறைவனை முன்வைத்து செய்யும் போது ஒரு கேள்வி எழலாம் ஆரம்ப சாதகர்களுக்கு. சரி, நாங்கள் இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்று நினைத்து இவற்றை செய்து கொண்டு போகின்றோம், தீவினைகளையும் செய்கின்றோம். அப்போது இறைவனுக்கு இந்த தீவினைகள் இறைவனை வைத்து செய்யும் போது எங்களுக்கு நல்வினை தீவினை வராதென்றால் இறைவனுக்கு அது போய் சேருமா, அதை அவன் அனுபவிப்பானா என்று கூட உங்களுடைய மனதில் கேள்வி எழலாம். உங்களுக்காக நான் கேள்வி எழுப்புகின்றேன். அதற்கு கூட பதில் என்னவென்றால், இறைவனுக்கு ஒரு வினையும் போய் சேராது. ஏன் என்றால் அவன் ஊனுடம்பில் இல்லை, அவன் திருவருள் உடலில் இருக்கின்றான். ஆகவே அவன் எங்களுக்காக குழந்தைகளுக்காக அவற்றை செய்கின்றான், அது அவனை பாதிக்கப் போவாது, அவன் இச்சையில் இல்லை. ஆகவே அவனுக்கு இந்த வினைகள் இல்லை என்றபடியால் ஆரம்ப சாதகர்கள் அப்படியொரு கேள்வியை போட்டு, இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா, இறைவன் எடுப்பானா இதை, எடுத்தால் அவனெல்லோ கஷ்டப்படுவான் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆகவேதான் இறைவனை உங்களுடைய நிலையில் வைத்து நீங்கள் பார்க்கக்கூடாது என்று சைவ சித்தாந்தம் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே நீங்கள் அதன் வழி நிற்க வேண்டும். இப்போது நாங்கள் இன்னொரு கோணத்தில் இதை பார்ப்போம். இந்த உடலை எங்களுக்கு இறைவன் தனு கரணத்துடன் கொடுக்கும் போது, அதாவது இந்த உலகம், சாரி, இந்த உடல், இந்த கரணங்கள் இவற்றை கொடுக்கும் போது, இந்த உடலையும் கருவிகளையும் எங்களுக்கு கொடுத்ததால் தான் இவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பது உண்மை. ஏனென்றால் நாங்கள் அனாதியில் ஆணவத்தில் கட்டுண்டிருந்த நேரம் எங்களுக்கு அறிவு விளக்கமே இல்லாமல் மயக்கத்தில் இருந்தோம். மயக்கத்தில் இருந்த எங்களை இறைவன் இந்த செயல்முறை திட்டத்தின் கீழ் எங்களுக்கு தனு கரண பூவன போகங்களை கொடுக்கின்றான். அந்த நாளில் ரெண்டு தான், உடல்களும் உடலில் இருக்கின்ற கருவிகளும். அவற்றை தந்ததால் தான் எங்களுக்கு இந்த அகங்காரம் என்ற தத்துவத்தின் மூலமாக இச்சை எழுகின்றது. இந்த இச்சை எழுகின்றது, இந்த ஆசை உண்டாகின்றது. இதனால் தான் எங்களுக்கு நான் எனது என்ற சிக்கல் உண்டாகின்றது. இதை கூட அவனையும் செய்கின்றான். உங்களை இந்த நான் எனது என்ற இச்சையை கொடுத்து உங்களுடைய வினைகளை கழிப்பதற்காக நீங்கள் அவற்றில் இறங்கி அவற்றை செயலாற்றும் போதுதான், அந்த செயலாற்றலால் வரும் அனுபவத்தால் தான் நீங்கள் அதிலிருந்து உங்களுடைய அனுபவத்தை பெறுகின்றீர்கள். அந்த செயலாற்றலிலிருந்து, ஏனென்றால் அந்த செயலில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆகவே இப்போது ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தீர்கள் என்றால், எது இன்பம்? இந்த இன்பமும் துன்பமும் இருக்கும்போது ரெண்டு கேள்விகளை கேட்கலாம். அதாவது, இன்பம் இல்லாத நிலை துன்பமா என்று பேராசிரியர் கேட்கின்றார். அதற்குரிய பதிலையும் கொடுக்கின்றார், ஆம், இன்பம் இல்லாத நிலை துன்பம். அடுத்த கேள்வியை கேட்கின்றார், துன்பம் இல்லாத நிலை இன்பமா என்று? அதற்குரிய பதிலையும் கொடுக்கின்றார், இல்லை. அதாவது, துன்பம் இல்லை என்றால் இன்பம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது அப்படியாயும் இருக்க முடியாது. அதற்கு ஒரு ஓமானம் மூலம் அதை சொல்லுகின்றார் அவருடைய வகுப்பில். அது என்ன ஓமானம்? உங்களுக்கு ஏதோ ஒரு தீராத வலி, ஒரு வருத்தம் ஒன்று வந்து விட்டது, அதை டாக்டர் பார்த்து கொண்டிருக்கின்றார், வருத்தத்துக்குரிய வைத்தியம் செய்கின்றார். ஒரு நாள் சொல்கின்றார், உங்களுக்கு அந்த வருத்தத்தை நான் மாற்றிவிட்டேன், இனி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றவுடன் எங்களுக்கு அதில் ஒரு இன்பம் வருகின்றது. ஏனென்றால் அந்த துன்பத்திலிருந்து கஷ்டப்பட்டோம், இப்போது டாக்டர் சொல்லிட்டார், நாங்கள் வருத்தத்திலிருந்து வெளிவந்து விட்டோம் என்று இன்பம் வருகின்றது. ஆனால் அந்த இன்பம் நீங்கள் சாதாரணமாக அனுபவிக்கும் இன்பம் அல்ல என்பதை மறக்க வேண்டும், மறக்கக்கூடாது. அதற்குரிய காரணம் என்னென்றால், சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார், உங்களுடைய முழுமையான இன்பம், உலகியல் இன்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இயல்பு நிலைக்கு ஏற்றதுதான் உங்களுடைய இன்பம் என்று இன்னொரு வரவிலக்கணத்தை தருகின்றார். உங்களுடைய இயல்பு பாதிக்கப்படாமல் இருந்தால் அது இன்பம். ஆகவேதான் சொல்கின்றார், துன்ப நீக்கம் இன்பம் அல்ல, முழுமையான இன்பம் அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அதை கூறுகின்றார். ஆகவேதான் துன்பத்திலிருந்து விடுபடுதல் முழுமையான இன்பம் அல்ல. உலகியலை பொறுத்தவரையில் இன்பம்தான், ஆனால் முழுமையான இன்பம் இல்லை என்று இந்த உபமானத்தில் இருந்து அவர் சொல்கின்றார். இனி அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை நான் இப்போது கொடுத்து கொண்டு எனது நண்பருடன் ஒரு உரையாடல் நேற்று, அதில் நாங்கள் ரெண்டு நிலையை பற்றி பேசினோம். அந்த உரையாடலில் இருந்து கிடைத்தது என்ன என்றால், முத்தி என்பது வீடு பேறாகிய பதி இன்பம் அல்ல என்றதை நாங்கள் பேசினோம். நிச்சயமாக அதுதான் உண்மை. இந்த முத்தி என்று சொல்வது நாங்கள் மலத்திலிருந்து விடுபடுவது, விடுபட்டவுடன் எங்களுக்கு முத்தி கிடைக்கின்றது. அது பதமுத்தியாக இருக்கலாம், பதிமுத்தியாக பரமுத்தியாக இருக்கலாம், முத்தி நிலை. ஆனால் அந்த முத்தி நிலைதான் எங்களுடைய பதி இன்பம், பதி ஞானம். பதி இன்பம் அல்ல, பதி ஞானமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த முத்தி நிலையை அடைந்தவுடன் இறைவனாக வந்து அந்த பதி ஞானத்தை தரும் வரும் வரை நாங்கள் அதற்காக காக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோம். அதையும் இன்று ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த முத்தி நிலையை பற்றி சில சத்சங்கங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த முத்தி நிலை, இந்த தச காரியங்கள் என்று இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில், அதில் ஒன்பதாவது நிலையாகிய சிவயோகம், அதுதான் நீங்கள் முத்தியில் இருக்கும் நிலை. அதற்கு மேலாக ஒன்று இருக்கின்றது சிவ போகம். நாங்கள் இவற்றை பற்றி இன்னும் சில வாரங்களில் ஓ மாதங்களில் இதை பற்றி சிந்திப்போம். ஆகவே சிவயோகம் தான் முத்தி நிலை ஆக சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. ஆனால் அதற்கு மேலான நிலை சிவ போகம், அதுதான் உங்களுக்கு இறுதி நிலையான பதி ஞானம். அது இறைவன் தந்தாலே தவிர உங்களுக்கு அது கிடைக்காது என்பது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரெண்டு நிலையையும் தான் முத்தி நிலை என்ற இறுதி நிலை, எங்களுடைய சாதனையிலும் சரி கிரியாயோகா சாதனையிலும் சரி நாங்கள் அந்த முத்தியை அடைகின்றோம். அதன் பின் இறைவனின் பதிஞானத்திற்காக காத்திருக்கின்றோம். அந்த நிலைக்குத்தான் பாபாஜி எங்களை கொண்டு சென்று விடுகின்றார் என்பதுதான் கிரியாயோகத்தின் அடிப்படை கருத்து. ஆகவே அதற்கு பிறகு இறுதியாக எங்களுக்கு கிடைக்கும் நிலையை தான் ஆனந்த நிலை என்று சொல்கின்றார்கள். அந்த ஆனந்த நிலை சிவபோகமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த கருத்தையும் நான் நேற்று நண்பருடன் பேசும்போது இன்று அந்த விளக்கத்தையும் ஒருமுறை உங்களுக்கு சொல்லிவிடுவோம் என்று சிந்தித்தேன். இன்று ஒரு கேள்வி வந்ததால் அதையும் சேர்த்து கொண்டேன். இன்னொரு விடயம் நடந்திருக்கின்றது. சிலர் எனக்கு நேற்று இரவிலிருந்து நான் எங்களுடைய நாளாந்த செய்தியை அனுப்பின பின் சத்சங்கத்தையும் சேர்த்து ஒரு சிலர் எனக்கு ஏற்கனவே தகவல் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள், ஐயா உங்களுடைய சத்சங்கத்தை திறந்தோம், உங்களுடைய குரல் கேட்கவில்லை, அதன் பின்தான் உணர்ந்தோம், கிட்டத்தட்ட 8 to 9 minutes உங்களுடைய பேச்சு வரவில்லை உங்களுடைய ஒலிநாடாவில், 9 minutes பிறகு உங்களுடைய ரெண்டாவது கேள்வியிலிருந்து தான் இந்த ஒளிநாடா வேலை செய்ய துவங்கி இருக்கின்றது, தயவு செய்து எங்களுக்கு அந்த முதலாவது கேள்வியை பற்றிய விடயத்தை அனுப்புவீர்களா என்று. அது பரம்பொருள் பாபாஜியின் விளையாட்டாகத்தான் இருக்கும். அவர்கள் திருவிளையாடல் செய்வதில் மிகவும் வல்லவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் என்று நான் உணர்கின்றேன். ஏனென்றால் அந்த ஒளிப்பதிவு என்னிடம் இல்லை. ஒளிப்பதிவு நாடாவை ஃபோனில் தட்டிவிட்டுத்தான் என்னுடைய சத்சங்கத்தை செய்தேன். ஏதோ ஒரு விதமாக என்னை கடந்த நிலையில் அந்த முதல் 9 நிமிடமோ ஏதோ அந்த நான் செய்த ஒலி அதில் பதியவில்லை. அதில் நாங்கள் மிக விடுபட்டது என்னவென்றால் எங்களுடைய முதலாவது கேள்வி. ஆகவே நான் ஏன் இங்கு பரம்பொருளையும் பாபாஜியையும் கொண்டு வருகின்றேன் என்றால், எத்தனை பேர் இதை நீங்கள் ஆர்வமாக கேட்கின்றீர்கள், எத்தனை பேர் இதை பார்க்கின்றீர்கள், இது தவறவிடப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய பதிலை இந்த குறுகிய மணித்தியாலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு கிட்ட எனக்கு அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஐயா, உங்களுடைய ஒளிநாடாவில் தவறு இருக்கின்றது, தயவு செய்து சரியான ஒளிநாடாவை அனுப்புங்கள் என்று கேட்க சந்தோஷமாக இருக்கின்றது. 200 பேர், 100 பேர் இந்த சத்சங்கங்களை கேட்டாலும் அட்லீஸ்ட் இந்த குறுகிய நேரத்திற்குள் 20 பேர் அதை காணவில்லை என்று தேடி இருக்கின்றார்கள். ஆகவே அதை நான் அறியட்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியாது, பரம்பொருள் பாபாஜி அவர்கள் அந்த தரவை எனக்கு குறுகிய நேரத்தில் குறைந்தது 20 பேருடைய தரவுகளை எனக்கு தந்திருக்கின்றார். ஆகவே மற்றவர்களும் இதை நீங்கள் நேரம் கழித்து இந்த சத்சங்கத்தை தேடினாலும் அந்த சத்சங்கத்தில் சொல்லப்பட்ட முதலாவது கேள்வி அந்த ஒளிநாடாவில் இல்லை. நீங்கள் 9 நிமிடத்திற்கு பிறகு மிகுதியாக இருக்கும் 21 நிமிடங்களையும் நீங்கள் கேட்கலாம் நேற்றையான் சத்சங்கத்தில். ஆகவே அந்த முதலாவது கேள்வியை நான் இன்று மீண்டும் அதை பற்றி சிறிது சுருக்கமாக ஆவது இந்த சத்சங்கத்தில் கொடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் சாதகர்கள் அன்பர்கள் அதை கேட்க விரும்புகின்றார்கள். அந்த கேள்வி, நாங்கள் நேற்று என்னத்தை பார்த்தோம் என்றால், முதலாவது கேள்வியாக, நான் என்றால் என்ன, பிரம்மம் என்றால் என்ன, இதை ஒரு அன்பர் அனுப்பி அதற்கு விடை கண்டோம். அதை மீண்டும் ஒருமுறை விரைவாக பார்த்து விடுவோம். நான் என்றால் என்ன, ஹூ ஆம் ஐ என்று ஆங்கிலத்தில் கேட்பார்கள். அதுக்கு ரமண மகரிஷியின் விளக்கம் மிகவும் அருமை. அதாவது, நாங்கள் உள்நோக்கி சென்று எங்களை பார்க்க வேண்டும். அதை பார்க்கும் போது நான் என்றால் ஆன்மா என்று எங்களுக்கு இறுதியாக ஒரு நிலையில் தெரிய வருகின்றது. அதை சைவ சித்தாந்தம் மிகவும் அழகாகவும் சொல்லுகின்றது. ஆகவே இந்த ஆன்மா, அதாவது நான், இந்த நானை எப்படி இந்த சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது என்று நேற்று பார்த்தோம் என்றால், அறிவு என்ற குணத்தை உடையதுதான் இந்த நான். அதாவது அறிவு என்ற குணத்தை உடையதுதான் ஆன்மா, ஓ உயிர் எதுவும் நீங்கள் சொல்லலாம். ஆகவே அதுதான் அந்த நான் என்பதற்குரிய கருத்து. ஆகவே இதில் நாங்கள் என்னத்தை நேற்று பார்த்தோம் என்றால், இந்த ஆன்மா அல்லது உயிர் எப்படி இந்த அறிவுத்திறன், இந்த அறிவை எடுக்கும் முறை எப்படிப்பட்டது இந்த உயிரின் நிலை என்றதை பார்த்தோம். அதில் முதலாவதாக, இந்த உயிரானது அறிவித்தால்தான் அறியும் என்ற ஒரு செயல் நிலையை செய்கின்றது, இருக்கின்றது. அது அறிவித்தால்தான் அறியும் என்றால் அதை யார் அறிவிப்பது என்று கேள்வி கேட்கும் போது, அது இறைவன்தான் அறிவிக்கின்றான் என்பது பதிலாக வருகின்றது. இது நாங்கள் இன்று பார்த்த முதலாவது கேள்விக்கு ஒரு பதிலாகவும் அமைகின்றது. அதாவது, என்ன மாதிரி இந்த ஆகாமிய வினையிலிருந்து தப்பலாம் என்றால், இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பதற்கு உயிரின் இயல்பு நிலை இங்கு அதற்கொரு பதில். அடுத்த நிலை ஒன்றிருக்கின்றது உயிருக்கு, துணையின்றி அறியாது. அதாவது துணையின்றி அறியாது என்ற 2வது நிலை உயிரின் இயல்பு. அது இந்த கருவி கரணங்கள் இல்லாமல் உயிரால் ஒன்றையும் அறிய முடியாது என்பதற்குரிய சான்று சைவ சித்தாந்தத்தில். அதைவிட இன்னும் 4-5 இயல்பு நிலைகள் உயிருக்குண்டு. அவை யாவன, படிப்படியாகத்தான் அறியும், விட்டு விட்டுத்தான் அறியும், நினைத்தும் மறந்தும் அறியும், அழுந்தி நின்று அறியும், சார்ந்ததன் வண்ணம் அறியும் என்று சைவ சித்தாந்தத்தில் உயிரின் இயல்பு நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றைத்தான் நேற்று நாங்கள் முதலாவது கேள்விக்குரிய பகுதி விடையாக பார்த்தோம். நான் என்றால் என்ன என்பதன் கீழ் சுருக்கமாக என்று சொல்லியிருக்கின்றேன். அதற்கு அடுத்த கேள்வி என்ன வந்தது? பிரம்மம் என்றால் என்ன? அது வந்த விதம், அது அவர் சேர்த்திருந்த விடயம் பிரம்மம் என்றால் என்ன, இந்த பிரம்ம மூர்த்தத்துக்கு உரிய விளக்கம் என்ன என்று அதையும் கேட்டிருந்தார். பிரம்மம் என்றால் ஏன் அதற்குரிய அது ஏன் இந்த பிரம்ம மூர்த்தம் அமைந்திருக்கின்றது என்பதையும் விளக்கும்படி கேட்டிருந்தார். அதை நேற்று விளக்கினேன், அதை மீண்டும் ஒருமுறை. பிரம்மம் என்பது இறைவன், அதுதான் பதில். அந்த பிரம்மத்தை நாங்கள் ஏன் உணர வேண்டும் என்றால் அதற்குரிய பதில், நாங்கள் இறைவனை உணர வேண்டும். ஆகவே இந்த பிரம்மம் என்பது சைவ சித்தாந்தத்தில் அண்டமாக சொல்லப்படுகின்றது. அந்த அண்டத்துக்குள் இருக்கும் பிண்டம்தான் ஆன்மா. ஆகவே இறைவன் என்பவன் அண்டத்திலும் இருக்கின்றான், பிண்டத்திலும் இருக்கின்றான். அதாவது அவன் சொரூப லக்கணத்தில் அண்டத்தில் இருக்கின்றான், எங்களுடன் சேர்ந்து பிண்டத்தில் உயிருடன் சேர்ந்து இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அண்டத்திலும் இருக்கின்றான். ஆகவே இந்த நிலையை அறிவதற்கு நாங்கள் முதல் அண்டத்தில் இருக்கும் இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே இந்த பிரம்ம மூர்த்தம் என்னத்துக்கென்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நேற்று பதில் கண்டது என்ன மாதிரி என்றால், இந்த ரெண்டு நிலையிலும் இருக்கும் இறைவனை அறிவதற்கு தகுந்த காலம் அதிகாலை நேரம், அந்த 2 மணி நேர பிரம்மம் மூர்த்தம். அதை ஏன் அதை குறிப்பாக அதை பிரம்ம மூர்த்தம் என்று வைத்தார்கள் என்றதற்கு ஒரு பதிலை கொடுத்தேன். சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய கருத்துக்களில் இருந்து, அதாவது அந்த 2 மணி நேரத்தில் தான் நாங்கள் எங்களுக்கு சத்துவ குணம் மேலோங்கி நிற்கும் நேரம். ஆகவே அது எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த இந்த அண்டத்துக்கே சத்துவ குணம் மேலோங்கி நிற்கும் நேரம். அது எந்த உயிரினங்களாகவும் இருக்கலாம், எல்லாம் காலையில் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் புத்துணர்ச்சியில், பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், மசூதிகளாக இருக்கலாம், எல்லோரும் விழிப்புணர்வில் இருக்கும் நேரம். ஏனென்றால் அது சத்துவ குணம் நிரம்பிய நேரம். ஆகவே அந்த நேரத்தில், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அண்டமாக இருந்தாலும் சரி, பிண்டமாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனை 2 இடத்திலும் அறியக்கூடிய ஒரு நிலையான நேரம். ஆகவேதான் சைவ எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் கிரியா பாபாஜி சொல்லியிருக்கின்றார், பிரம்ம முகூர்த்த சாதனை என்பது மிகவும் முக்கியமானது யோகத்திற்கு. அதற்குரிய காரணத்தையும் வேறு கோணத்தில் சொல்லியிருக்கின்றார் அருளாளர்கள். இறைவன், கடவுள்மார் எல்லோரும் அந்த நேரத்தில் தியானம் செய்வார்கள் என்று. ஆகவேதான் அந்த பொது நேரம் ஆகிய பிரம்ம மூர்த்தம் பிரம்மத்தையும் ஆன்மாவையும் இணைக்கும் ஒரு நேரம். எங்களுடைய சாதனையில் அந்த நேரத்தை நாங்கள் தவற விடாமல் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிகளை, எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் அந்த சாதனையை அந்த நேரம்தான் செய்ய சொல்லி சத்குரு கிரியா பாபாஜி சொல்லியதாக யோகி ராமையா அவர்களும் குருமார்களும் தந்திருக்கின்றார்கள். அதையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே அந்த சத்துவ குணம் நிரம்பிய நேரத்தில், அண்டத்தின் சத்துவ குணம் பிண்டத்தின் சத்துவ குணம் நிரம்பிய நேரத்தில் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், செய்வோம் அந்த பயிற்சியை, அதில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, இந்த 2 வினாக்களுக்கும் இன்று சைவ சித்தாந்த வகுப்பில் சைவ சித்தாந்த முறைப்படி உடை காண்பதற்கு உதவி செய்த சத்குரு கிரியா பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம்
கிரியா பாபாஜி நமோம், ஓம்
சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் ஆகமே பற்றிய கேள்விக்கு மிக சுரந்தமான விளக்கமான பதில்கள் பலதரப்பட்டங்களில் விளக்கப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அத்துடன் ஆகாமிய வினை அறிவில் அறிந்து உணர்வில் வைத்து தெளிவடையும் போது அதனுடைய இதை அடைய முடியும் என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. மற்றும் தெய்வ சித்தாந்தத்தின்படி இயல்புகள் பாதிக்கப்படாத நிலையில் நேற்றைய கேள்வி இரண்டுக்கும் இன்றைக்கும் திரும்ப அந்த மீட்டல் கிடைக்கப்பட்டது. சாதாரணர்களுக்கு மிகவும் திரும்ப திரும்ப அதில் தெளிவான விளக்கமான மீட்டல் சிவருக்கு வசதியாக இருந்தது. இறுதியாக பிரம்மமூர்த்தத்தில், அதாவது பிரம்மமூர்த்தத்தில் தத்துவ குணம் மேலோங்கிய நிலையில் அருளாளர்கள் தியானம் செய்வது போல கிரியா சாதாரணம் கிரியா சாதனைகளை பிரம்மமூர்த்தத்தில் செய்து சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்து எங்களுடைய பலனை அடைவதற்கு முயற்சி செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரவனையா. உங்களுடைய சுருக்கத்துக்கு இன்று கொஞ்ச நேரம் குறைந்திருக்கின்றது நிச்சயமாக. ஏனென்றால் நேற்று பார்த்த கேள்வி அது பதிவுக்கு செல்லாததால் தான் அதை பற்றி குறுகிய நேரம் இறுதியில் பார்த்தபடியால் உங்களுடைய சுருக்கம் மிகவும் சாலச் சிறந்தது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபா நமோம்.
ஓம் கிரியா பாபா நமோம்.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அதை மிகவும் இன்று உங்களுடைய சுருக்கத்தில் அதை மேலும் மெருகூட்டி இருக்கின்றீர்கள். வழமை போலவே பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் சாதகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது மிகவும் முக்கியம். எப்பவும் நாங்கள் இந்த விடயங்களை தனியே பேசுவது மாத்திரமல்ல, அவர்களையும் சோர்வடையாது உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மேலாக அவர்களுடைய வினைதான் அவர்களை கொண்டு செல்லும் என்பதும் எங்களுக்கு தெரிந்த விடயம். அதன் மூலம் இன்று மிகவும் உற்சாகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றீர்கள். நாங்கள் அதன் வழி பயணம் செய்ய வேண்டும் என்று அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம.